பின்வரும் ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் இரண்டாவது அத்தியாயம் ஆறாவது ஸ்லோகத்திற்கான உபன்யாசம் வழங்கியவர் தெய்வ திரு ஆ சா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1972 வருடம் செப்டம்பர் 4 தேதி நியூ விருந்தாவனத்தில் பதிவு செய்யப்பட்டது.
ஜதோ பக்தியோக்ஷதேயாத்மாசீதி.
Translation: The supreme occupation or dharma for all humanity is that by which men can attain to loving devotional service unto the transcendent Lord. Such devotional service must be unmotivated and uninterrupted in order to completely satisfy the self.
So, samai pungsang paro dharmo jato bhakti radho khaji ahi to kya pratihata jayatma suprasidati. Everyone is seeking satisfaction, atantik sukh. Everyone is struggling for existence, for the ultimate happiness.
ஒவ்வொருத்தருமே திருப்தியை தேடுறாங்க, அத்தியந்திக் ஷூ. ஒவ்வொருத்தருமே வாழ்க்கை போராட்டத்தை நடத்துறாங்க இறுதி இன்பத்தை அடைவதற்காக.
பட் இன் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட், ஆல்தோ தே ஆர் திங்கிங் பை பசேசிங் மெட்டீரியல் வெல்த் தே வில் பி சாட்டிஸ்ஃபைட், பட் தட் இஸ் நாட் தி ஃபேக்ட்.
ஆனால் இந்த பௌதிக உலகத்தில் எப்பொழுதுமே இந்த பௌதிக சொத்துக்கள் இருந்ததுன்னா நம்ம திருப்தி அடைஞ்சிடலாம்னு நினைக்கிறாங்க, ஆனா அது உண்மை அல்ல.
ஃபார் எக்ஸாம்பிள், இன் யுவர் கண்ட்ரி யூ ஹேவ் காட் சஃபிஷியன்ட் மெட்டீரியல் ஆப்புலன்ஸ் தென் அதர் கண்ட்ரிஸ், பட் ஸ்டில் தேர் இஸ் நோ சாட்டிஸ்ஃபேக்ஷன்.
உதாரணத்துக்கு, உங்க நாட்டில் மற்ற நாடுகளோட பார்க்கும்போது உங்ககிட்ட போதுமான அளவுக்கு பௌதிக ஐஸ்வர்யங்கள் இருக்கு, ஆனாலும் திருப்தி இல்லை.
In spite of all good arrangement for material enjoyment, enough food, nice apartment, motor cars, roads, and very good arrangement for freedom and sex, and good arrangement of defense also, everything is complete, but still people are dissatisfied, confused, and younger generation, they are turning to hippies, protest or dissatisfaction because they are not happy.
பௌதிக இன்பத்துக்கான எல்லா நல்ல ஏற்பாடுகள் இருந்தும், போதுமான உணவு இருக்கு, நல்ல வீடுகள் இருக்கு, மோட்டார் வாகனங்கள், சாலைகள், பாலுறவு சுதந்திரத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் இருக்கு, தற்காப்புக்கும் நல்ல ஏற்பாடுகள் இருக்கு, எல்லாமே முழுமையா இருக்கு, ஆனாலும் மக்கள் திருப்தி அடையாம குழப்பமடைந்து இளைய தலைமுறையினர் ஹிப்பிகளாக மாறிட்டு இருக்காங்க, போராடுறாங்க, அதிருப்தியோடு இருக்காங்க. ஏன்னா அவர்கள் மகிழ்ச்சியா இல்லை.
I have several times cited the example that in Los Angeles, when I was taking my morning walk in Beverly Hills.
பலமுறை நான் இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கேன். லாஸ் ஏஞ்சல்ஸில் பெவர்லி ஹில்ஸ் என்ற பகுதியில் காலையில் நான் நடைப்பயணம் மேற்கொண்ட போது,
many hippies were coming out from a very respectable house.
நல்ல மதிப்புமிக்க வீடுகளில் இருந்து நிறைய ஹிப்பிகள் வெளியில் வந்தாங்க.
It appeared that his father, he has got a very nice car also, but the dress was hippie.
பார்த்தா அவங்க அப்பாவுக்கெல்லாம் ரொம்ப நல்ல கார்லாம் இருக்கு, ஆனா இவன் உடுத்திருக்கிறத பார்த்தா ஹிப்பியா இருக்கான்.
So, there is a protest against the so-called material arrangement. They do not like.
அப்படின்னா இந்த பேரளவிலான பௌதிக ஏற்பாடுகளுக்கு எதிரான போராட்டம் நடக்குது, அவங்க அதை விரும்பல.
Actually, we cannot be happy by material prosperity. That is a fact. That is also stated in Srimad Bhagavatam. Prahlad Maharaj says to his atheistic father,
உண்மையிலேயே பௌதிக வளங்களால நம்மால மகிழ்ச்சியா இருக்க முடியாது, அதுதான் உண்மை. அது ஸ்ரீமத் பாகவதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. பிரஹ்லாத் மகாராஜர் அவரது நாஸ்திக தந்தையிடம் சொல்றார்,
His father was Hiranyakashipu. Hiranya means gold and Kashipu means soft bed, cushion. That is material civilization.
அவரது தந்தை ஹிரண்யகசிபு. ஹிரண்யன்னா தங்கம், கசிப்பு அப்படின்னா மென்மையான படுக்கை, மெத்தை. அது பௌதிகமான நாகரிகத்துக்கானது.
They want very soft bed and the bed companion and sufficient bank balance money.
அவர்கள் விரும்புறதெல்லாம் ரொம்ப மென்மையான படுக்கை, அந்த படுக்கைக்கு துணையும் வேணும், வங்கியில நல்ல போதுமான பணமும் இருக்கணும்.
That is another meaning of Hiranyakashipu. So he was not happy also.
ஹிரண்யகசிபுன்றதுக்கான இன்னொரு அர்த்தம் அது. அதனால அவனும் மகிழ்ச்சியா இல்லை.
Hiranyakashipu was not happy. At least he was not happy that his son Prahlad was becoming a devotee of the Lord, which he did not like.
ஹிரண்யகசிபு சந்தோஷமா இல்லை. குறைஞ்சபட்சம் அவனது மகனான பிரகலாதர் பகவானது பக்தராகிறத அவன் விரும்பல, அந்த விதத்தில் அவன் மகிழ்ச்சியா இல்லை.
So, he inquired from his son that how you are feeling, you are a small boy, child, how you are feeling so much comfortable despite all my threatening.
அவனது மகனிடம் இப்போ அவன் விசாரிக்கிறான், நீ ரொம்ப சிறுவனா இருக்க, குழந்தையா இருக்க, நான் இவ்வளவு பயமுறுத்தியும் கூட எப்படி உன்னால இவ்வளவு சௌகரியமாக உணர முடியுது?
So, what is your actual asset? So he replied, my dear father, natiya vidushartha gatini Vishnu. Foolish person, they do not know that their ultimate goal of happiness is Vishnu, God, the Supreme Lord.
உண்மையிலேயே உன்னுடைய பலம் என்ன? அதனால பிரகலாதர் இப்போ பதில் சொல்றார், எனது அருமை தந்தையே, நதே விது ஸ்வார்த்த கதையும் விஷ்ணு, முழுமுதற் கடவுளான விஷ்ணு தான் இறுதியான இன்பம் என்பது முட்டாள்களுக்கு தெரியாது.
துராசயாஜி பகிரத்தமானின் துராசயா ஹோப் அகேன்ஸ்ட் ஹோப் தேர் ஹோப்பிங் சம்திங் விச் இஸ் நெவர் டு பி ஃபுல்ஃபில்.
துராசய பகிரத்தமானினா துராசயா, நம்பிக்கைக்கு எதிரான நம்பிக்கை. எப்பவுமே நிறைவேறாத ஒரு விஷயத்து மேல ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சுட்டே இருக்காங்க.
வாட் இஸ் தட்? துராசயாஜி பகிரத்தமானின. பகிரத்த, பகி மீன்ஸ் எக்ஸ்டர்னல், ஆர்த்த மீன்ஸ் இன்டரெஸ்ட்.
அது என்ன? துராசையே பகிரர்த்தமானினா, பகிர் அப்படின்னா வெளிப்புறமான, அர்த்த அப்படின்னா பலன்.
சோ தோஸ் ஹூ டு நாட் நோ that the ultimate goal of happiness is Vishnu, they think that by adjustment of this external world,
இறுதியான இன்பத்தின் குறிக்கோள் விஷ்ணு தான் என்றத தெரியாதவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பௌதிக வெளிப்புறமான உலகத்தை சரி செய்து கொள்வதால.
Because we have got external and internal. Externally, we have this body. Internally, we are soul.
ஏனா நமக்கு வெளிப்புறமும் இருக்கு, உள்புறமும் இருக்கு. வெளிப்புறம்ன்றது நம்ம இந்த உடல், உள்புறம் அப்படின்றது நம்ம ஆத்மா.
Everyone can understand that I am not this body, I am soul. I am covered by this body, and as soon as I go away from this body, the body has no meaning. It may be a very important soul's body, great scientist's body, but the body is not the scientist. The soul is the scientist.
எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியும். என்னன்னா, நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா. நான் இந்த உடலால் மூடப்பட்டிருக்கேன். நான் இந்த உடலை விட்டு போன உடனே இந்த உடலுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுது. இந்த உடல் வேணா ரொம்ப முக்கியமான ஆத்மாவோட உடலாக இருக்கலாம், ஒரு பெரிய விஞ்ஞானியோட உடலாக இருக்கலாம். இந்த உடல் விஞ்ஞானி அல்ல, ஆத்மா தான் விஞ்ஞானி.
He body is instrumental. Just like I want to catch something, so the hand is my instrument. Therefore, in Sanskrit word, these different parts of the body, limbs, they are called koran. Koran means acting. By which we act. Koran.
இந்த உடலானது ஒரு கருவி. இப்ப எப்படி நான் ஏதாவது பிடிக்கணும்னா இந்த கை எனக்கு ஒரு கருவி ஆகுது. அதனாலதான் சமஸ்கிருத வார்த்தையில வெவ்வேறு உடலுக்கோட பாகங்களுக்கு கரணா அப்படின்னு சொல்லப்படுது. கரணா அப்படின்னா செயல்படுறது. இப்போ எதால செயல்படுதோ அது கரணா.
We are now illusion under the concept of this body.
அதனால நதே பிது ஸ்வார்த்தகதேஹம் விஷ்ணு. நம்ம இப்போ இந்த உடல் என்ற எண்ணத்திலான மாயையில இருக்கோம்.
That is also described in the Srimad Bhagavatam. Jasyatma buddhi kunapi sridhatuki. Atma buddhi kunapi. Kunapi means bag.
அதுவும் கூட ஸ்ரீமத் பாகவதத்துல விளக்கப்பட்டிருக்கு. எஸ் ஆத்ம புத்தி குணப்பே திருதாத்துக்கே. ஆத்ம புத்தி குணப்பே அப்படின்னா பை.
This is a bag of bones and muscles and skin and blood.
இது எலும்புகள், சதைகள், தோல்கள், ரத்தம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பை.
Actually, when we dissect this body, what we find? A lump of bone, skin, intestines, blood, pus, nothing else.
உண்மையிலேயே இந்த உடலை நாம பிரித்து பார்த்தோம்னா என்ன நாம பார்க்க முடியும்? எலும்புகள், சதை, நரம்புகள், குடல், ரத்தம், சளி, வேற ஒண்ணும் கிடையாது.
சுக்குணாபேத்ரி தாதுகி. These things are manufactured by three dhatu elements. Kapha, pitta, vayu. Kapha, mucus, pitta, bile, and air.
அதனால குணபேத்ரி தாத்துக்கே, இந்த விஷயங்கள் எல்லாம் மூணு தாத்துக்களால உருவாக்கப்படுது. கப்பம், பித்தம், வாயு.
After eating, these three things are being manufactured. And if they are in adjustment, parallel, then body is healthy. And if there is more or less, then there is disease.
நாம சாப்பிடும்போது இந்த மூணு விஷயங்கள் தான் உருவாக்கப்படுது. எப்போ இது சரியான அளவில் சரியான விகிதத்தில் இருக்கோ அப்போ இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கு. அது அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும்போது வியாதி வருது.
According to Ayurvedic, there is also Ved. Ayu means span of life and Veda means knowledge. That is called Ayurveda.
ஆயுர்வேதத்தின் படி, அதுவும் கூட வேதம்தான். ஆயுர் அப்படின்னா ஆயுள், வேதம் அப்படின்னா அறிவு, அதுதான் ஆயுர்வேதம்னு சொல்லப்படுது.
So, this Vedic knowledge of the span of life is very simple.
அதனால இந்த ஆயுளை பற்றின அறிவு, வேத ஞானமானது ரொம்ப எளிமையானது.
They don't require pathological laboratory, clinic, no. They require simply to study these three elements, kapha, pitta, vayu.
நோயியல் ஆய்வகம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, மருத்துவமனை எல்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு தேவையானது வெறுமனே இந்த மூன்று தாத்துக்கள், கப பித்த வாயு, இது அவங்க கற்றுக்கொண்டாலே போதும்.
Their science is to feel the pulse. You know, every one of you, that the pulse is moving tick 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 like this.
நாடி துடிப்பு பத்தி விஞ்ஞானமே இருக்கு, உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இந்த நாடி துடிப்பு வந்து டிக் 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 போயிட்டே இருக்கும்.
So they know the science. By feeling the beating of the pulse, they can understand what is the position of these three elements, kapha, pitta, vayu.
இந்த விஞ்ஞானமானது அவங்களுக்கு தெரியும், இந்த நாடி துடிப்பை உணர்வதனாலேயே இந்த கப்பா பித்த வாயுன்ற மூணு தாத்துக்களுடைய நிலை எப்படி இருக்குன்றதை அவங்களால புரிந்து கொள்ள முடியும்.
And by that position, constellation, they, in the Ayurveda, there are the Ibi symptoms. These veins are moving like this, heart is moving like this, beating like this. Then the position is this.
ஆயுர்வேதத்தில் இது சாஸ்திரங்கள், இந்த அறிகுறிகளை வச்சே, அதனுடைய நிலையை வச்சே, இந்த இதயம் இப்படி துடிக்குது அப்படின்றத அந்த நிலையை வச்சே அவங்களால இது இந்த நிலையில இருக்குன்றத அந்த அறிகுறிகளால புரிந்து கொள்ள முடியும்.
As soon as they understand the position is this, they verify the symptoms. They inquire from the patient, do you feel like this? Do you feel like this? If he says yes, then it is confirmed.
நிலை இதுதான்றத அவங்க புரிந்து கொண்ட பிறகு அந்த அறிகுறிகளை உறுதிப்படுத்துறாங்க. அவங்க நோயாளிகிட்ட இருந்து கேட்கறாங்க, நீங்க இப்படி உணர்றீங்களா, நீங்க இப்படி உணர்றீங்களா அப்படின்னு கேட்கும் போது அவர் ஆமான்னு சொன்னாருன்னா அது உறுதிப்படுத்தப்படுது.
The inner things of the pulse is beating and the symptoms are confirmed, then the medicine is ready. Immediately take the medicine. Very simple.
உள்ளுக்குள்ள எப்படி இந்த நாடி துடிக்குது அப்படின்ன உடனே அந்த அறிகுறிகள் உறுதிப்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் மருந்து தயாரா இருக்கு, உடனடியா நீங்க மருந்து எடுத்துக்கலாம். ரொம்ப எளிமையான விஷயம்.
And formerly, every Brahmin used to learn these two sciences, Ayurveda and Jyotirveda.
ஒரு காலத்துல ஒவ்வொரு பிராமணர்களுமே ஆயுர்வேதா ஜோதிர்வேதா இந்த ரெண்டு விஞ்ஞானத்தையும் கற்றுக்கொள்றது வழக்கம்.
ஜோதிர்வேதம் means astrology. Because any other less intelligent than Brahmins, the Kshatriyas, the Vaishyas, the Shudras, they would meet the Brahmins for health and future.
ஏன்னா மற்றவர்களுக்கு, பிராமணர்களை விட புத்தி குறைந்தவர்களுக்கு, சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்களுக்கு பிராமணர்கள் ஆரோக்கியத்துக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் தேவைப்படுறாங்க.
Everyone is very inquisitive to learn what is future, what is going to happen next. And everyone is concerned with the health.
எல்லாருமே எதிர்காலத்தை பத்தி, என்ன நடக்க போகுதுன்றத தெரிந்து கொள்றத பத்தி கற்றுக்கொள்ள ஆர்வப்படுறாங்க. அதே மாதிரி எல்லாருமே அவங்களுடைய ஆரோக்கியத்தை பத்தின அக்கறையோடும் இருக்காங்க.
So Brahmins, they would simply advise about health and the future. So that is their profession. People will give them eatables, cloth. So they had nothing to do for working outside.
அதனால பிராமணர்கள் மக்களுக்கு ஆரோக்கியத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் அறிவுரை கொடுப்பாங்க. அது அவங்களுடைய தொழில். மக்கள் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான பொருட்களும் உடைகளும் கொடுப்பாங்க. அதனால அவங்க வெளியில போய் எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது.
Anyway, this is a long story.
இது நீண்ட கதை.
So, this body is a bag of the three elements. Jashatma buddhi gunapeti dhatuki.
அதனால இந்த உடலானது இந்த மூன்று தாத்துக்களுடைய பைதான். யஷாத்ம புத்தி குண பேத்ரு தாத்துக்கே.
பாகவத் சேஸ் ஜஷாத் புத்தி குண பேத்ரு தாத்துக்கே. ஐ அம் நாட் திஸ் பாடி. This is a vehicle. Just like we drive a car. I am not this car. Similarly, this is a jantra. Car. Mechanical car.
அதனால பாகவதம் சொல்லுது, எஸ்யாத்மா புத்தி குணபேத்ருதாத்துக்கே, நான் இந்த உடல் அல்ல, இது ஒரு வாகனம். இப்ப நம்ம எப்படி ஒரு மோட்டார் வாகனத்துல பயணிக்கிறோம், நான் இந்த கார் அல்ல. அதே மாதிரி இது ஒரு இயந்திரம், இது வந்து ஒரு இயந்திரத்தனமான வாகனம்.
கிருஷ்ணா, our God has given me this car, I wanted it.
நான் விரும்பியதால கிருஷ்ணர் அல்லது கடவுள் எனக்கு இந்த வாகனத்தை கொடுத்திருக்கிறார்.
That is stated in the Bhagavad Gita. Ishara sarvabhutana riddeshe arjuna tishtati. My dear Arjuna, the Lord as Paramatma is sitting in everyone's heart.
அது பகவத் கீதையில சொல்லப்பட்டிருக்கு. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி. எனது அருமை அர்ஜுனா, பகவான் பரமாத்மாவாக எல்லாருடைய இதயத்திலும் வீற்றிருக்கிறார்.
பிராமன் சர்வபூதானி ஜந்த்ரா ரூடானி மாயா, and he is giving chance to the living entity to travel, to wander, sarvabhutani, all over the universe, jantarurani maya, driving a car given by the material nature.
Brahmayan sarvabhutani yantra rudani mayaya, avar uyirvaligalukku payanikkiradhukana vaipa kodukkirar. Sarvabhutani, இந்த பிரபஞ்சம் முழுக்க யந்திர ரூடானி மாயையா வாகனத்துல அவங்க பயணிக்கிறாங்க. அது இயற்கையால கொடுக்கப்பட்ட வாகனம்.
The actual our position is that I am soul, I have been given a nice car. It is not a nice car. But as soon as we get a car, however rotten it may be, we think that it is very nice.
உண்மையிலேயே நம்முடைய நிலை என்னன்னா, நான் ஆத்மா, எனக்கு இப்ப இந்த வாகனம் கொடுக்கப்பட்டிருக்கு, இது ஒரு நல்ல வாகனம் கிடையாது. ஆனாலும் நம்ம ஒரு வாகனத்தை அடைஞ்சிட்டோம்னா அது எவ்வளவு மோசமா இருந்தாலும் இது ரொம்ப நல்லதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அந்த வாகனத்தோட நம்ம அடையாளப்படுத்திக் கொள்றோம்.
I have got this car, I have got that car. One forgets, if one drives a very costly car, he forgets himself that he is a poor man.
எனக்கு இந்த கார் கிடைச்சிருக்கு, எனக்கு அந்த கார் கிடைச்சிருக்கு, ஒருத்தன் தன்னையே மறந்துடுறான். அவன் ரொம்ப விலை மதிப்புள்ள கார் வாகனத்தை ஓட்டும் போது அவன் தன்னையே நான் ஒரு ஏழைன்றத மறந்துடுறான்.
He thinks that I am this car. This is identification.
இந்த வாகனம் தான் நான் அப்படின்னு அவனை அடையாளப்படுத்திக் கொள்றான்.
My own brother, my family, my nation, my community, my society, so many things, my, I and mine.
யார் ஒருத்தன் இந்த உடல் தான் நான் நினைக்கிறானோ, இந்த உடல் உடனான உறவுகள் ஸ்வதி, அவர்களெல்லாம் என்னுடையவர்கள், எனது சகோதரன், எனது குடும்பம், எனது தேசம், எனது சமுதாயம், எனது உறவுகள், இது மாதிரி நிறைய எனது எனதுன்னு, நான் எனதுன்ற எண்ணம்.
Misconception of I as this body and misconception of mine in relationship with body.
அது நான் என்ற தவறான எண்ணம். அதே மாதிரி இந்த உடலுடனான உறவு எனது என்பதும் தவறான
எண்ணம்.
எஸ்யாத்ம புத்தி குணபேத்ரு தாத்துக்கே ஸ்வதி கலத்ராதிஷு பூமி இஜ்ஜதி. பூமி, பூமின்னா நிலம். இஜ்ஜதி, இஜ்ஜ அப்படின்னா வழிபாட்டிற்குரியது.
So, at the present moment it is very strongly conceived that I am this body, I am American, I am Indian, I am European, I am Hindu, I am Muslim, I am Brahmin, I am Kshatriya, I am Shudra, I am these, those, so many. This is very strong.
தற்சமயம் இது ரொம்ப பலமானதா இருக்கு. நான் இந்த உடல், நான் அமெரிக்கன், நான் இந்தியன், நான் ஐரோப்பியன், நான் ஹிந்து, நான் இஸ்லாமியன், நான் பிராமணன், நான் சத்திரியன், நான் சூத்ரன், இது அது, இது மாதிரி பல விதமான கர்வத்தில் இருக்காங்க. இது ரொம்ப பலமானதா இருக்கு.
And whom I judge, and because I am identifying to a certain type of body, and where from the body has come out, the land is worshipped. That is nationality.
மேலும் பௌமி ஜதி, நான் ஒரு குறிப்பிட்ட உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்றதால எங்கிருந்து இந்த உடல் வருதோ அந்த நிலம் வழிபாட்டிற்குரியதாயிடுது. அதுதான் தேசியவாதம்.
சோ ஜஸ்யாத்ம புத்தி குணபேதி தாதுகே சதி கலத்ரா திசு பௌம இஜதி புத்தி சலிலே தீர்த்த பிளேஸ் ஆஃப் பில்கிரிமேஜ் we go, we take bath in the river, they, the Christians, they take bath in the Jordan river, or Hindus, they go to Haridwar, take bath in the Ganges, Vrindavan, they take bath.
மேலும் தீர்த்தங்கள், புனித ஸ்தலங்கள், இப்ப எப்படி நதிகளில் போய் நம்ம நீராடுறோம், கிறிஸ்தவர்கள்லாம் ஜோர்டன் நதியில் போய் நீராடுறாங்க, அல்லது ஹிந்துக்கள்லாம் ஹரித்வார் போய் அங்கே இருக்கிற கங்கையில் நீராடுறாங்க, அல்லது விருந்தாவனத்துக்கு போய் நீராடுறாங்க.
But they think by taking bath in that water, his job is finished. No.
ஆனால் இந்த நதியில் நீராடிட்டா நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி அல்ல.
Actually, the job is to go to such pilgrimages, holy places, to find out, experience spiritual advancement.
உண்மையிலேயே அந்த மாதிரி தீர்த்தங்களுக்கு, புனித ஸ்தலங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அனுபவப்பட்ட ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைந்தவர்களை காணணும். அதுதான் கடமை.
Because many spiritually advanced men, they live there. Therefore, one should go such places and find out the experience transcendentalist and take lessons from him. That is really going to pilgrimage.
ஏன்னா நிறைய ஆன்மீகமா முன்னேற்றம் அடைந்த நபர்கள் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனாலதான் அந்த மாதிரியான இடங்களுக்கு போய் அனுபவப்பட்ட உன்னதமான நபர்களிடமிருந்து பாடங்களை நாம் கற்க வேண்டும். அதுதான் உண்மையிலேயே தீர்த்தங்களுக்கு செல்வது.
Not that simply going and take bath and business finished. No.
சும்மா அங்க போய் நீராடிட்டா வேலை முடிஞ்சு போயிடுச்சுன்றது அல்ல. அப்படி அல்ல.
சோ ஜஸ்யாத்ம புத்தி குணபேதி தாதுகே சதி கலத்ராதிசு பௌம இஜ்ஜதி ஜதீர்த்த புத்தி சலிலே ந கரிஹி சேத் ஜனேஷு அபிஜ்ஞேஷு அபிஜ்ஞேஷு one who knows, we should approach person who knows things very well.
அறிந்தவர், நம்ம நன்றாக அறிந்தவரை அணுக வேண்டும். கிருஷ்ணர் தான் அபிஜ்ஞா ஸ்வராத்.
Similarly, Krishna's representative is also அபிஜ்ஞ. Naturally, if one associates with Krishna, if one talks with Krishna, he must be very அபிஜ்ஞ, very learned, because he takes lessons from Krishna.
அதே மாதிரி இயற்கையாகவே கிருஷ்ணரது பிரதிநிதிகளும் அபிஜ்ஞா. இப்போ ஒருத்தர் கிருஷ்ணரோட சங்கம் கொள்றாங்க, இப்போ ஒருத்தர் கிருஷ்ணரோட பேசுறாங்க அப்படின்னா அவர் கண்டிப்பா அபிஜ்ஞா தான். அவர் ரொம்ப கற்றறிந்தவர். ஏன்னா அவர் கிருஷ்ணரிடம் இருந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்.
Therefore, Krishna's knowledge is perfect. Therefore, because he takes knowledge from Krishna, his knowledge is also perfect. அபிஜ்ஞா.
அதனாலதான் கிருஷ்ணருடைய ஞானம் பக்குவமானது. அதனால கிருஷ்ணரிடம் இருந்து இவர் அறிவை பெறுவதால இவரது ஞானமும் பக்குவமானது. அவிஜ்ஞா.
And Krishna talks. It is not that. It is he teaches. No.
மேலும் கிருஷ்ணருடைய பேச்சுக்கள் இது கற்பனையானது அல்ல.
Krishna, I have already said that Krishna is sitting in everyone's heart and he talks with the bona fide person. Just like a big man, he talks with some bona fide person. He doesn't waste his time talking with nonsense.
ஏற்கனவே நான் சொன்னது போல கிருஷ்ணர் எல்லாரது இதயத்திலும் வீற்றிருக்கிறார். அவர் அங்கீகரிக்கப்பட்ட நபரிடம் பேசுறார். பெரிய மனிதர்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டவர்கள்ட்ட தான் பேசுறாங்க. அவங்க அபத்தமானவர்கள்ட்ட பேசி நேரத்தை வீணடிக்கிறது இல்ல.
He talks, that's a fact, but he does not talk with nonsense. He talks with the bona fide representative.
அவர் பேசுறார், அது உண்மை. ஆனா அவர் அபத்தமானவர்கள் கூட பேசுறது இல்ல. அவர் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகள் இடத்துல பேசுறார்.
How it is known? It is stated in the Bhagavad Gita. Tesam satatu yuktanam. Who is bona fide representative?
அது எப்படி தெரியும்? பகவத் கீதையில சொல்லப்பட்டிருக்கு, தேசாம் சததி யுக்தானாம். யார் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதி?
தேசாம் சதத யுக்தானாம் பஜதாங் பிரீத்தி பூர்வகம் புத்தி யுகம் ததாமிதம். Krishna says that I give him intelligence. To whom?
Krishna சொல்றார், நான் புத்தியை கொடுக்கிறேன். யாருக்கு?
சதத யுக்தானாம். Those who are engaged 24 hours. And in which way he is engaged? Bhajatam. Bhajan, bhajan. Those who are engaged in devotional service.
Satata yuktanam 24 mani neramum eedupaduvargalukku. Endha vidhathil avar eedupadrar? Bhajatam. Yarellam bhakti thondrile eedupadrangalo.
What kind of devotional service? Preeti purvakam, with love and affection.
Enna madriyana bhakti thondu? Preeti purvakam, anbudanum paasathudanum.
One who is engaged in devotional service of the Lord, in love and devotion.
Bhagavanadu bhakti thondil anbudanum bhaktiyudanum eedupaduvarukku.
What is the symptom of love? The symptom, the prime symptom, most important symptom of love is that the devotee wants to see that his Lord's name, fame, etc. become widespread.
அன்பிற்கான அறிகுறி அது. அறிகுறி என்னன்னா, பிரதானமான அறிகுறி, அன்பிற்கான மிக முக்கியமான அறிகுறின்னா, ஒரு பக்தன் பகவானது நாமம் புகழ் போன்றவற்றை மிக பரவலாக பரப்ப வேண்டும்னு விரும்புவான்.
He wants to see that my Lord's name be known everywhere. This is love. If I love somebody, I want to see that his glories are spread all over the world.
அவன் பார்க்க விரும்புறது எனது பகவானது நாமம் எல்லா இடத்திலையும் அறியப்படணும். அதுதான் அன்பு. நான் ஒருத்தரை நேசிக்கிறேன்னா அவரது புகழ் எல்லா இடத்திலையும் உலகெங்கும் பரவணும்ன்றதுதான் என்னுடைய விருப்பம்.
And Krishna also says in the Bhagavad Gita, Nacha tasmat manusyeshu kaschit me priyakritam. Anyone who preaches his glories, nobody is dearer to him than that person.
கிருஷ்ணரும் கூட அத பகவத்கீதையில சொல்றாரு, நச்ச தஸ்மாத் மனுஷேஷு கஷ்டித் மே பிரிய கிருத்தமஹா. யார் ஒருத்தர் அவரது புகழை பிரச்சாரம் செய்யறாங்களோ அந்த நபரை தவிர வேறு யாருமே எனக்கு பிரியமானவர்கள் அல்ல அப்படிங்கிறார்.
Everything is there in the Bhagavad Gita. How you can love? What are the symptoms of love? How you can please God? How he can talk with you? Everything is there.
எல்லாமே பகவத் கீதையில இருக்கு. எப்படி நீங்க நேசிக்கலாம்? நேசத்தின் அறிகுறிகள் என்ன? எப்படி நீங்க கடவுளை திருப்திப்படுத்தலாம்? எப்படி நீங்க அவர் கூட பேசலாம்? எல்லாமே இருக்கு.
But you have to take advantage. We read Bhagavad Gita, but by reading Bhagavad Gita I become a politician.
ஆனா இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. நான் பகவத்கீதையை படிக்கிறேன், ஆனா பகவத்கீதையை படிச்சு அரசியல்வாதி ஆகிறேனே.
So what kind of reading Bhagavad Gita? Politician is there, of course. But the real purpose of reading Bhagavad Gita is to know Krishna.
அது எந்த மாதிரி பகவத் கீதை படிக்கிறதாகும்? உறுதியா அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க தான், ஆனா உண்மையான நோக்கம் பகவத் கீதையை படிக்கிறது கிருஷ்ணரை தெரிந்து கொள்வதற்காக.
If one knows Krishna, he knows everything. He knows politics, he knows economics, he knows science, he knows philosophy, he knows religion, he knows sociology, everything.
ஒருத்தருக்கு கிருஷ்ணரை தெரிந்தா அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு அரசியல் தெரியும், அவருக்கு பொருளாதாரம் தெரியும், அவருக்கு விஞ்ஞானம் தெரியும், அவருக்கு தத்துவம் தெரியும், அவருக்கு மதம் தெரியும், அவருக்கு சமூகவியல் தெரியும், எல்லாமே.
தஸ்மின் விஜ்ஞாதே சர்வமேதம் விஜ்ஞாதம் பவந்தி. That is the basic injunction. If you simply understand God, Krishna, then everything will be revealed to you. Because Krishna says, புத்தி யோகம் ததாமிதம்.
தஸ்மை விஞ்ஞாதே சர்வமேதம் விஞ்ஞாதம் பவதி. இதுதான் வேத உபதேசம். நீங்க கிருஷ்ணரை கடவுளை புரிந்து கொண்டாலே எல்லாமே உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். ஏன்னா கிருஷ்ணர் சொல்றார் புத்தி யோகம் ததாமிதம்.
If Krishna gives you intelligence from within, who can excel it? Nobody can excel.
கிருஷ்ணர் உங்களுக்கு உள்ளே இருந்தே அறிவை உங்களுக்கு கொடுக்கிறாருன்னா யாரு உங்களை மிஞ்ச முடியும்? யாரால உங்களை மிஞ்ச முடியும்?
But Krishna can't give you intelligence, provided you become a devotee, to a lover of Krishna.
ஆனா கிருஷ்ணர் உங்களுக்கு புத்தி கொடுக்க முடியும், ஆனால் நீங்க அவரது பக்தராகும் அல்லது கிருஷ்ணரை நேசிப்பவராகும் பட்சத்தில்.
என்ன
அந்த புத்தி யோகத்தோட மதிப்பு? என்ன அந்த புத்தி யோகம் அல்லது பக்தி யோகன்றது? அதனுடைய மதிப்பு ஏனமாம் உபயாந்தித்தே. அது போன்ற புத்தி யோகமானது, அது போன்ற புத்திசாலித்தனமானது அவனை மீண்டும் பகவானது திருநாட்டிற்கு அழைத்து செல்லும்.
Not that by such intelligence will go down to hell. That is material intelligence.
அந்த மாதிரியான புத்திசாலித்தனத்தினால நரகத்துக்கு போவான்றதல்ல, அதெல்லாம் பௌதிகமான அறிவு.
அதாந்த கோபி விசதாங் தமிஸ்ரம் எவ்ரிதிங் இஸ் டிஸ்கஸ் இன் பாகவதம். ஃபார் தி மெட்டீரியலிஸ்ட் பர்சன் அதாந்த கோபி
அதாந்த கோபேர் விசதாம் தமிஸ்ரம் எல்லாமே பாகவதத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கு. உலகாயுதவாதிகளுக்கு அதாந்த கோபி.
Adanta means unbridled, uncontrolled. Go means indriya or senses. Materialistic person, they cannot control their senses.
Adanta abdina kattupadada. Go abdina indriya alladhu pulangal. Bhautikamana navargal avanga pulangale kattupadutha mudiyadhu.
They are servant of the senses. Go das. Go means indriya and das means servant.
அவர்கள் புலன்களின் சேவகர்கள். கோனா இந்திரிய புலன்கள், தாசன்னா சேவகன்.
So when you come to the position of controlling the senses, then you become Goswami. That is Goswami.
புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைக்கு எப்ப நீங்க வரீங்களோ அப்போ நீங்க கோஸ்வாமி ஆகுறீங்க. அதுதான் கோஸ்வாமி.
கோஸ்வாமி மீன்ஸ் controlling the senses, who has completely controlled the senses. Sami or Goswami. Sami also means that, and Goswami also means the same thing.
Goswami appadina muluvadumaga pulangalai kattupaduthiyavar. Swami alladhu Goswami. Swami nalum Goswami nalum ore vishayam dhaan.
Generally, adanta gobhi visatang tamisram. uncontrolled senses, they are going. It is not that Krishna is sending them.
பொதுவாக அதாந்த கோபி விஷதாம் தமேஸ்வரம் கட்டுப்படுத்தப்படாத புலன்களால அவங்க போயிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் அவங்களை அனுப்புறார் என்றது அல்ல.
He is making his own path clear. Either back to home, back to Godhead, or go glide down to the darkest region of hell.
அவனே அவனது பாதையை சுத்தப்படுத்திட்டு இருக்கான். அது பகவானது திருநாட்டிற்கு போகிறதா இருக்கட்டும், அல்லது நரகலோகத்தில் போய் வீழ்ச்சி அடைறதா இருக்கட்டும்.
Two things are there. And that opportunity is in the human form of life. You can select.
இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு. இந்த வாய்ப்பு இந்த மனித வாழ்க்கையில தான் இருக்கு. அதை நீங்க தேர்ந்தெடுக்கலாம்.
Krishna, as he inquired from Arjuna, whether your illusion has been dissipated now after hearing Bhagavad Gita. Now you can do whatever you like.
கிருஷ்ணர் அர்ஜுனன்கிட்ட கேட்கிறார், பகவத்கீதை கேட்ட பிறகு உன்னுடைய மோகம் எல்லாம் தெளிவாயிடுச்சா, இப்ப நீ என்ன விரும்புறியோ அதை செய்யலாங்கிறார்.
So that you can do whatever you like, that facility is always given to living entity by God.
நீ என்ன விரும்புறியோ அதை செய்யலான்ற அந்த வசதி கடவுளால உயிர்வாளிகளுக்கு எப்பவுமே கொடுக்கப்படுது.
You can do whatever you like. It is not that we are given no facility to select, to make choice.
Enna virumbureengalo adha neenga seiyalam. Ungalku therndedukkuradhukana vasadhiye kodukala, therndedukave mudiyala endradalla.
We have given facilities and choice, everything to do.
Ellathayume seiyaradhukku namakku andha vasadhiyum vaaippum kodukapadudhu.
So to select the path of hell and to select the path of back to home, back to Godhead, depends upon us.
அதனால நரகத்துக்கான பாதையை தேர்ந்தெடுப்பதும் மீண்டும் பகவானது திருநாட்டை சென்றடைவதற்கான பாதையை தேர்ந்தெடுப்பதும் நம்மை பொறுத்தது.
That is also explained in the Bhagavad Gita. மகாசிவாதாரம் ஆஹுதி முக்தி ஜோசிதாங் சங்கி சம்மங் தமத்வாரம் தமத்யாரம் ஜோசிதாங் சங்கி சங்கம் மகசேவாதாரம் ஆஹு விமுக்தி விமுக்தி. பீப்புள், தி மாடர்ன் எஜுகேட்டட் சொசைட்டி, தே டு நாட் நோ வாட் இஸ் விமுக்தி. தே டு நாட் நோ.
அதுவும் கூட பகவத்கீதையில விளக்கப்பட்டிருக்கு. நவீன சமுதாயத்தின் படித்த மக்களுக்கு விமுக்தின்னா என்னன்றது கூட தெரியறதில்ல.
They know, but they do not know what is the ultimate விமுக்தி.
அவங்களுக்கு தெரியும், ஆனா இறுதியான விமுக்தி என்னன்றது அவங்களுக்கு தெரியாது.
Just like scientists, they are trying to give us so many facilities by machine, by different processes. That is mean, that is also விமுக்தி.
விஞ்ஞானிகள் எல்லாம் கூட இந்த இயந்திரங்கள் மூலமா நிறைய வசதிகளை நமக்கு வெவ்வேறு வழிமுறைகள்ல கொடுக்கறாங்க. அதுவும் கூட விமுக்திக்கான வழிமுறை தான்.
We are in some inconvenience, just like we are in inconvenience for transport, or scientists gives us some horseless carriage.
நம்ம ஏதாவது ஒரு அசௌகரியத்துல இருக்கோம் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு பயணம் செய்யறதுல நம்ம அசௌகரியப்படும் போது விஞ்ஞானிகள் நமக்கு குதிரை இல்லாத வாகனத்தை கொடுக்கறாங்க.
That is also விமுக்தி. We feel inconvenience for walking, so the scientist has given us the car.
அதுவும் கூட விமுக்தி தான். நம்ம அசௌகரியமா உணரக்கூடாது, நம்ம செயல்படணும்ன்றதுக்காக விஞ்ஞானிகள் நமக்கு வாகனங்களை கொடுக்கறாங்க.
So every attempt is being made for விமுக்தி, for getting out of some inconvenient position.
அதனால ஒவ்வொரு முயற்சியுமே விமுக்திக்காக தான் செய்யப்படுது. அதாவது அசௌகரியமான நிலையிலிருந்து விடுபடணும்ன்றதுக்காக.
But they do not know ultimate vimukti.
ஆனால் இறுதியான விமுக்தி அவங்களுக்கு தெரியாது.
What is the ultimate விமுக்தி? Ultimate விமுக்தி is to get freedom from birth, death, old age and disease. That is ultimate.
இறுதியான விமுக்தி என்பது என்ன? இறுதியான விமுக்தி என்பது பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், வியாதியிலிருந்து விடுபடுவது. அதுதான் இறுதியான விமுக்தி.
The modern scientists, they are giving us so many facilities to get out of some material difficulties. But that is temporary.
நவீன விஞ்ஞானிகள் நமக்கு பௌதிகமான சிரமங்களில் இருந்து விடுபடுறதுக்காக நிறைய வசதிகளை கொடுக்கறாங்க. ஆனால் அது தற்காலிகமானது.
That is not actually vimukti.
அது உண்மையிலேயே விமுக்தி அல்ல.
Actual vimukti is to get freedom from birth, death, old age and disease. That vimukti can be achieved from Krishna. Haring vinana amriting taran.
உண்மையான விமுக்தி பிறப்பு, இறப்பு, முதுமை, வயோதிகம் இதிலிருந்து விடுபடுவதுதான். அந்த விமுக்திய கிருஷ்ணரிடமிருந்து அடைய முடியும். ஹரிம் வினான மிருத்தம் தரந்தி.
You cannot get out of these four kinds of material tribulation without being favored by the Supreme Lord.
முழுமுதற் கடவுளின் கருணையின்றி இந்த நான்கு விதமான துன்பங்களிலிருந்து உங்களால வெளிவர முடியாது.
That is also stated in the Bhagavad Gita. Devijji sagunamai mamo maya durattaya. Mamo maya durattaya. It is very difficult to get out of the entanglement created by my maya illusory energy.
அதும் கூட பகவத் கீதையில சொல்லப்பட்டிருக்கு. மம மாயா துரத்யா, என்னுடைய மாயா சக்தியினால உருவாக்கப்பட்ட இந்த சிக்கல்ல இருந்து வெளிவருவது மிக சிரமமானதுங்கிறார்.
மாமே வஜ பிரபந்தந்தி மாயாமே தாங் சரந்த். பட் எனி ஒன் ஹூ சரண்டர்ஸ் அண்ட் டு மீ, he can get out of this entanglement.
ஆனால் யார் ஒருத்தர் என்னிடத்துல சரண் அடைறாங்களோ அவர்களால இந்த சிக்கல்ல இருந்து விடுபட முடியும்.
So, here it is stated that சவை புங்சாங் பரோ தர்மா ஜதோ பக்தி ரதோ கஜ. The whole human civilization is trying to get freedom from some inconvenience.
அதனால இங்க சபை பும்சாம் பரோதரமா எதோ பக்தி அதோக்ஷஜன்னு சொல்லப்பட்டிருக்கு. மொத்த மனித நாகரிகமும் சில அசௌகரியங்கள்ல இருந்து சுதந்திரம் அடையறதுக்காக முயற்சிக்கிறாங்க.
The state, politics, sociology, humanity, religion, so many things.
இந்த நாடு, அரசியல், சமூகம், மனித இனம், மதம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு.
So ultimately, it is technique, religion is the path of vimukti, really. Because other things are being tried by the animals.
இறுதியில் இந்த விமுக்திக்கான பாதையா மதம் தான் ஏற்றுக்கொள்ளப்படுது. ஏன்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் மிருகங்களால கூட முயற்சிக்கப்படுது.
The animals also have their ways of getting out of inconvenience.
மிருகங்களும் கூட அசௌகரியங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கான அவைகளுக்கான வழிகளும் இருக்கு.
They know how to do it. Just like a bird, he knows that on the land I am in danger. As soon as there is some danger, immediately flies up to the tree. He knows.
அவைகளுக்கு எப்படி செய்யறதுன்றது தெரியும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு பறவைக்கு தெரியும், நான் நிலத்துல இருந்தேன்னா அது ரொம்ப அபாயமானதுன்னு. ஏதாவது அபாயம் வரும்போது உடனடியா அது பறந்து மரத்துக்கு போயிடுது. அதுக்கு தெரியுது.
Everyone knows. He'll find in the animal kingdom, in bird's kingdom, everyone knows how to protect.
அதனால எல்லாருக்குமே தெரியும். நீங்க மிருக இனத்திலையும் பார்க்கலாம், பறவைகள் சமுதாயத்திலையும் பார்க்கலாம், எல்லாருக்குமே எப்படி பாதுகாத்துக் கொள்வதுன்றது தெரியுது.
It is said, we learn from Bhagavad that also.
அதுவும் கூட நம்ம பாகவதத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம்.
That fish within the water They have got so sensitive power that miles away, if some enemy is coming, they can understand and they take shelter.
தண்ணீருக்குள்ள இருக்கக்கூடிய மீன்களுக்கு அதிகமான உணர்திறன் இருக்கிறதால ரொம்ப பல மைல் தூரத்தில் யாராவது எதிரி வந்தா கூட அவைகளால் புரிந்து கொண்டு அடைக்கலம் பெற்று கொள்ள முடியுது.
Dog can smell from distant place that somebody unknown is coming.
நாய்களுக்கு ரொம்ப தூரத்திலேயே யாராவது தெரியாதவர்கள் வந்தா அதை நுகர்ந்து கண்டுகொள்ள முடியும்.
Every animal has got a special qualification.
அதனால ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒரு தனி சிறப்பான தகுதி இருக்கு.
Don't think that human being is only intelligent.
மனிதர்கள் மட்டும்தான் புத்திசாலியா இருக்காங்கன்னு நினைக்காதீங்க.
No, the intelligence for these four things, how to eat, how to sleep, how to have sex intercourse and how to defend, these intelligence are there in every animal.
இந்த எப்படி சாப்பிடுறது, எப்படி தூங்குறது, எப்படி பாலுறவு கொள்வது, எப்படி தற்காத்துக் கொள்வதுன்ற இந்த நான்கு விஷயங்களுக்காக புத்திசாலித்தனமானது எல்லா மிருகங்களுக்குமே இருக்கு.
Don't think simply human being has got this intelligence.
மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த புத்திசாலித்தனம் இருக்குன்னு நினைக்காதீங்க.
So bimukti, therefore they do not know what is the ultimate goal of bimukti. Are getting out of the inconveniences of life.
அதனால தான் அவர்களுக்கு விமுக்தியின் இறுதியான குறிக்கோள் என்னன்றது தெரியறதில்லை, அல்லது எப்படி அசௌகரியமான வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதுன்றது தெரியறதில்லை. அவைகளுக்கு தெரியாது.
விஷ்ணு துராசையா adjustment, that is not possible, they do not know that.
பௌதிகமான விஷயங்களை சரி செய்து கொள்வதால அவங்க எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு முயற்சிக்கிறாங்க, அது சாத்தியம் இல்லை, அது அவங்களுக்கு தெரியறது இல்லை.
அதாந்த கோபி அந்தாஜதாந்த இருபனியமான, but they are being misled by blind leaders, they are themselves blind and some blind leaders.
ஆனா அவர்கள் குருட்டு தலைவர்களால் வழி நடத்தப்படுறாங்க, அவர்களும் குருடர்கள், குருட்டு தலைவர்களும் இருக்காங்க.
Therefore we should not accept blind leaders. We should accept a leader who is not blind.
அதனால தான் குருட்டு தலைவர்களை நம்ம ஏற்கக்கூடாது. யாரு குருடனா இல்லையோ அந்த தலைவர்களை நம்ம ஏற்கணும்.
We therefore accept Krishna, the supreme person, who knows everything, past, present and future. We take his leadership or we take the leadership of his representative. That is our process.
அதனால தான் நம்ம கிருஷ்ணரை ஏற்கிறோம். உச்சமான நபர், அவருக்கு எல்லாமே தெரியும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நாம் அவரது தலைமையை அல்லது அவரது பிரதிநிதிகளின் தலைமையை ஏற்கிறோம். அதுதான் நம்முடைய வழிமுறை.
So here some of our leaders, Suta Goswami says, Savai Pungsang Paro Dharma. Because ultimate goal is how to get out of the entanglement of material inconveniences.
இங்க நம்ம தலைவர்கள் ரூப கோஸ்வாமி சொல்றார், சவை பும்சா பரோ தர்மா. ஏன்னா இறுதியான குறிக்கோள் எப்படி இந்த பௌதிகமான அசௌகரியங்கள்ல இருந்து விடுபடுறது அப்படின்றது.
So he says, சவைபுங்சாங் பரோ தர்ம. தர்ம மீன்ஸ் ஐவ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்ட், தர்ம மீன்ஸ் ஆக்குபேஷனல் டியூட்டி.
அதனால அவர் சொல்றார் சவைபுங்சாங் பரோ தர்ம. தர்மம் அப்படின்னா ஏற்கனவே நான் விளக்கியிருக்கேன், தர்மம் அப்படின்னா விதிக்கப்பட்ட கடமைகள்.
So everyone has got occupation and he is trying to get out of the inconveniences of material existence.
எல்லாருக்குமே அவங்களுடைய விதிக்கப்பட்ட கடமைகள் இருக்கு. அவர்கள் அவங்களுடைய இந்த பௌதிக இருப்பின் அசௌகரியங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு முயற்சிக்கிறாங்க.
So here it is suggested, because the question was dharma dharmam kas saranangat saranangata, under whose protection is dharma now existing.
அதனால இங்க என்ன ஆலோசிக்கப்படுது அப்படின்னா, ஏன்னா இங்க என்ன கேள்வி எழுப்பப்படுது, யாருடைய பாதுகாப்புல இப்போ தர்மம் இருந்து கொண்டிருக்கு?
So he is coming to that point. First of all, he is explaining what is dharma, what is occupational duty. Actually, dharma means occupational duty.
அதனால தான் அவர் அந்த கருத்துக்கு இங்க வர்றார். முதல்ல அவர் தர்மம்னா என்னன்றதை விளக்குறார். அதாவது விதிக்கப்பட்ட கடமைகள்னா என்ன? உண்மையிலேயே தர்மம் அப்படின்னா விதிக்கப்பட்ட கடமைகள்.
Religion, I have already said, it is a kind of faith. Faith can be changed. But our constitutional position, occupational duty, that cannot be changed.
ஏற்கனவே நான் சொன்னது போல மதம் அப்படின்றது ஒரு வகையான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மாறலாம், ஆனால் நமது இயற்கையான நிலை, நமது தொழிற்கடமை, அது மாறாதது.
We are eternal servant of Krishna. But without serving Krishna, we are serving Maya.
நாம் கிருஷ்ணரின் நிரந்தரமான சேவகர்கள், ஆனால் கிருஷ்ணருக்கு சேவை செய்யாம நம்ம மாயைக்கு சேவை செய்து கொண்டிருக்கோம்.
We have accepted a false occupational duty. That's what is called Maya. Maya means false.
பொய்யான தொழிற்கடமையை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம். அதனால தான் இது மாயான்னு சொல்லப்படுது. மாயா அப்படின்னா பொய்யானது.
Just like if I have got a body of America, American body, then my occupational duty is different from the body of an Indian or from the body of a dog or a cat.
இப்போ எனக்கு ஒரு அமெரிக்க உடல் கிடைச்சிருக்குன்னா எனக்கு விதிக்கப்பட்ட தொழிற்கடமை இந்திய உடலில் இருக்கிறவங்களுக்கு விதிக்கப்பட்ட தொழிற்கடமையிலிருந்து வேறுபட்டது, அல்லது ஒரு நாய் அல்லது ஒரு பூனைக்கான கடமையிலிருந்து வேறுபட்டது.
So according to the body, our occupational duty is changed.
அதனால நமது உடலுக்கு ஏற்றவாறு நமது தொழிற்கடமை மாறுது.
But real occupational duty is of the soul. When you come to that platform, the occupational duty of the soul, that is the highest class of religion. That is explained.
ஆனால் உண்மையான தொழிற்கடமைன்னா அது ஆத்மாவுடையது. எப்ப நம்ம அந்த தலத்துக்கு வரமோ நம்முடைய ஆத்மான்ற அதனுடைய தொழிற்கடமைக்கு அதுதான் மிக உயர்தரமான மதமாகும். அது இங்கே விளக்கப்பட்டிருக்கு.
சவைபங் சாங்க பரோ தர்ம தர்மா ஆக்குபேஷனல் டியூட்டி. தேர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்குபேஷனல் டியூட்டிஸ் அகார்டிங் டு வேதிக் சிஸ்டம்.
தொழிற்கடமை அப்படின்னா ரெண்டு விதமான தொழிற்கடமைகள் இருக்கு வேத முறைப்படி பார்க்கும்போது.
Pravitti and Nivitti. Pravitti means propensities, material propensities. We have come here within this material world to enjoy material resources.
Pravritti, Nivritti. Pravritti அப்படின்னா ஸ்வபாவங்கள், இந்த பௌதிகமான ஸ்வபாவங்கள். நம்ம இந்த பௌதிக உலகத்துக்கு பௌதிகமான வளங்களை அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கோம்.
That is called Pravritti.
அதுதான் பிரவருத்தின்னு சொல்லப்படுது.
And when we come to the platform of understanding that I am not this body, I am soul, then my occupational duty changes.
நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா என்ற புரிதலுக்கான தளத்துக்கு வரும்போது எனது தொழிற்கடமை மாற்றமடையுது.
At the present moment, we are all working on the platform of bodily concept of life.
தற்சமயத்தில் நம்ம எல்லாருமே இந்த உடல் சார்ந்த வாழ்க்கையின் தளத்தில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கோம்.
But when you come to the platform of understanding that aham brahmasmi, I am not this matter, I am spirit soul, then my occupational duty changes. Now that is my real occupational duty. Because I am really spirit soul.
ஆனால் நான் இந்த ஜடம் அல்ல, நான் ஆத்மா, அகம் பிரம்மாஸ்மி என்ற புரிதலுக்கான தளத்துக்கு நான் வரும்போது அப்போ எனது தொழிற்கடமை மாறுது. அதுதான் என்னுடைய உண்மையான தொழிற்கடமை. ஏன்னா நான் உண்மையிலேயே ஆத்மா.
Therefore, Brahma Bhuta Prasanna Atma Na Sochati Na Kankati Samas Sarvesu Bhuteshu Mad Bhakti Lavate Param. When we come to the platform of Brahma Bhuta, at the present moment, we are Jiva Bhuta. We are thinking that I am this body.
அதனாலதான் நம்ம பிரம்மபூத தலத்துக்கு வரும்போது இப்போ நம்ம ஜீவபூத தலத்துல இருக்கோம். இந்த உடல் தான் நான் நினைச்சு கொண்டிருக்கோம்.
But when you come to the platform that I am Brahma, I am part and parcel of Krishna or God, then my duty changes. That is called bhakti.
ஆனால் எப்ப நீங்க நான் பிரம்மன், நான் கிருஷ்ணர் அல்லது கடவுளின் அம்சம் அப்படின்ற தலத்துக்கு வரீங்களோ அப்போ எனது கடமை மாறுது. அதுதான் பக்தி.
That is explained in Bhagavad Gita.
அது பகவத்கீதையில விளக்கப்பட்டிருக்கு.
மத பக்தி லபதே பராம். When? After being Brahma Bhuta, after being liberated from material concept of life, that is called Brahma Bhuta. Aham Brahmasmi.
மத் பக்தி லபதே பரம். பிரம்மபூத்தமா இருந்ததுக்கு பிறகு நம்ம இந்த உடல் சார்ந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்ற பிறகு அது பிரம்மபூத்தன்னு சொல்லப்படுது. அகம் பிரம்மாஸ்மி.
So sometimes people say that bhakti, devotional service, is for less intelligent class of man. No.
சில சமயத்துல மக்கள் சொல்றது என்னன்னா, இந்த பக்தி தொண்டானது குறைந்த புத்தி உள்ளவர்களுக்கானதுன்றாங்க. அப்படி அல்ல.
It is the one who has become highly intelligent, he can take to Krishna consciousness.
யார் ஒருத்தர் மிக உயர்ந்த புத்திசாலி ஆகிறாரோ அவரால் கிருஷ்ண உணர்வை ஏற்க முடியும்.
கிருஷ்ணா சே பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஜானமான் மாங் பிரபத்தத். After many, many births of cultivation of knowledge.
Krishna சொல்றார், பகுனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே. பல பல பிறவிகள் அறிவை வளர்த்து கொண்ட பிறகு.
Everyone is cultivating knowledge.
ஒவ்வொருத்தருமே அறிவை வளர்த்து கொள்றாங்க.
But when his ultimate goal of knowledge is achieved, that is to understand Krishna.
ஆனால் கிருஷ்ணரை புரிந்து கொள்வது என்னும் அவனது ஞானத்தின் இறுதி குறிக்கோள் அடையப்படும் போது
வாசுதேவ சர்வமீதி சாமஹாத்மா சுதுர்லம். One who understands, that is the ultimate goal of knowledge.
வாசுதேவ சர்வமீதி சாமஹாத்மா சுதுர்லப. யார் ஒருத்தர் புரிந்து கொள்றாங்களோ அதுதான் ஞானத்தின் இறுதி குறிக்கோள்.
So here is also the same thing explained. சபை பங்காங் பரோ தர்மம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தர்மா இஸ் மென்ட் ஃபார் தி ஹியூமன் சொசைட்டி. தி அனிமல் சொசைட்டி தே ஹவ் நோ நத்திங் டு டூ அபவுட் ரிலிஜன். நை தட் தி நூ நோ வாட் இஸ் ரிலிஜன், வாட் இஸ் திஸ் பாடி, வாட் இஸ் சோல்.
அதனால இங்கே அதே விஷயம்தான் விளக்கப்பட்டிருக்கு. சபை பம்சா பரோ தர்மா. தர்மா அப்படின்றது முதல்ல மனித சமுதாயத்துக்கானது. மிருக சமுதாயம் தர்மத்தோடு செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவைகளுக்கு தர்மம்னா என்னன்னு தெரியாது, இந்த உடல்னா என்ன, ஆத்மானா என்னன்றதும் தெரியாது.
It is not their business. Dharma is the business of the human society.
அது அவைகளுடைய கடமையும் கிடையாது. தர்மன்றது மனிதர்களுக்கான கடமை.
Therefore, in any human society, there is a kind of dharma, religion. It doesn't matter whether it is Christian religion or Hindu religion or Buddha religion or Mohammedan religion, some sort of religious propensities are there.
அதனாலதான் எந்த மனித சமுதாயத்திலையும் ஏதாவது ஒரு வகையான தர்ம மதம் இருக்கு. அது கிறிஸ்தவ மதமா இருக்கலாம், இந்து மதமா இருக்கலாம், புத்த மதமா இருக்கலாம், இஸ்லாம் மதமா இருக்கலாம், ஏதாவது ஒரு விதமான மதத்துக்கான சுபாவங்கள் அங்கு இருக்கு.
பிகாஸ் விதவுட் திஸ் ப்ரொபென்சிட்டி தர்மோ ரிலிஜியஸ் இஸ் நாட் எ மேன், இஸ் அனிமல். பிகாஸ் அனிமல் ஹேஸ் நோ சென்ஸ் ஆஃப் ரிலிஜியன்.
ஏன்னா இந்த சுபாவங்கள் இல்லாம, தர்ம மதம்ன்ற இது இல்லாம, அவன் மனிதனே அல்ல, அவன் மிருகம். ஏன்னா மிருகங்களுக்கு தர்மத்தை பத்தின அறிவு கிடையாது.
தர்மீனோ ஹீனா பசு வீசமான. Anyone who has no religion, it doesn't matter what kind of religion he has got, but he must have some religion.
Dharmena hina pasuvi samana. Yaro oru tharku அது எந்த விதமான மதமா வேணா இருக்கலாம், ஏதாவது ஒரு விதமான மதம் அவனுக்கு இருக்கணும்.
Without religion, he is animal. Dharmena hina pasuvisama.
மதம் இல்லாம அவன் மிருகம். தர்மேன ஹீனா பசுபி சமானம்.
So now at the present moment they are rejecting religion everywhere, all over the world.
தற்காலத்தில் மக்கள் உலகம் முழுக்க எல்லா இடத்திலையுமே தர்மத்தை மதத்தை நிராகரிக்கிறாங்க.
We are traveling all over the world. The only scarcity is a sense of God, Krishna consciousness, God consciousness.
நாங்க உலகம் முழுக்க பயணம் செய்து கொண்டிருக்கோம். இருக்கக்கூடிய ஒரே பற்றாக்குறை பஞ்சம் அப்படின்னா அது கடவுளை பற்றின அறிவு, கடவுள் உணர்வு, கிருஷ்ண உணர்வு தான்.
They are practically rejected God consciousness. But that will not make him happy, because he cannot become happy imitating the animals.
நடைமுறையில் அவங்க கடவுள் உணர்வை நிராகரிச்சிட்டு இருக்காங்க, ஆனா அது அவங்கள சந்தோஷப்படுத்தாது. ஏன்னா மிருகங்களை நகல் செய்யறதுனால அவன் மகிழ்ச்சியா இருக்க முடியாது.
Now they are imitating animals, becoming naked. That is the advancement of civilization, to become naked, nudies.
இப்ப அவங்க மிருகங்களை நகல் செய்யறாங்க, நிர்வாணம் ஆகிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்க நாகரிகத்தின் முன்னேற்றம். நிர்வாணமா உடை இல்லாம இருந்துட்டு இருக்காங்க.
So actually decline from human life, they decline to animal life, because two kinds of life, animal life and human life. But if they do not take to the proper position of human life, cultivation of knowledge and religion, then they are animals.
உண்மையிலே அவங்க வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க. மனித வாழ்க்கையிலிருந்து மிருக வாழ்க்கைக்கு வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா மனித வாழ்க்கை மிருக வாழ்க்கைன்னு ரெண்டு விதமான வாழ்க்கை இருக்கு. ஆனா அவங்க முறையா மனித வாழ்க்கைக்கான நிலையில வாழலன்னா, அறிவை வளர்த்து கொள்ளல, தர்மத்தை ஏற்கல அப்படின்னா, அப்ப அவங்க மிருகங்கள்
தான். We should make progress. That is human life.
படிப்படியா அவங்க மிருக வாழ்க்கைக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. நம்ம அந்த மாதிரி வீழ்ச்சி அடைய கூடாது. நம்ம முன்னேற்றம் அடையறதுக்காக இருக்கோம். அதுதான் மனித வாழ்க்கை.
Progress means to make progress in religious concept of life. That is progress.
முன்னேற்றம் அப்படின்னா தர்மம் அடிப்படையிலான வாழ்க்கையில முன்னேற்றம் அடையிறது. அதுதான் முன்னேற்றம்.
Not that is not progress. Material comforts, that is not progress.
பௌதிக சௌகரியங்கள்ல முன்னேற்றம் அடையிறது இல்ல, அது முன்னேற்றமே அல்ல.
Material comforts according to the body, there is already settled up.
உடலுக்கு ஏற்ற வகையிலான பௌதிக சௌகரியங்கள் என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது.
தேஹ ஜோகேன தேஹினா, as you have got body, particular type of body given by nature, the machine. Just like your comfort of driving car is estimated according to the car you have got.
இயற்கையால வழங்கப்பட்ட நமக்குன்னு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட உடலுக்கு ஏற்றவாறு, இந்த இயந்திரத்துக்கு ஏற்றவாறு, எப்படி உங்ககிட்ட இருக்கக்கூடிய கார் என்ன மாதிரியோ அதுக்கேற்ற சௌகரியங்கள் தான் அதை ஓட்டுறதுக்கு உங்களுக்கு கிடைக்கும்.
If you have got a very nice costly car, then it drive very comfortably. But if you have got a less costly cheap car, then you are not so comfortable.
நீங்க ரொம்ப நல்ல விலை மதிப்புள்ள கார் வாங்கியிருந்தீங்கன்னா அதை ரொம்ப சௌகரியமா உங்களால ஓட்ட முடியும். ஆனா ரொம்ப மலிவான கார் வாங்கியிருந்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு சௌகரியமா இருக்காது.
Similarly, our comforts and discomforts are already settled as soon as you have got a particular type of body.
அதே மாதிரி நம்முடைய சௌகரியங்கள் அசௌகரியங்கள் எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது நமக்கு இந்த உடல் கிடைச்ச உடனே.
It is, there is no necessity to improve it. We cannot improve it.
அதை மேம்படுத்துறதுக்கான அவசியமே இல்ல. உங்களால அதை மேம்படுத்த முடியாது.
For example, just like a hog, he has got a particular type of body. He can eat stool. You cannot improve his eating process by giving him halwa. That is not possible.
உதாரணத்துக்கு ஒரு பன்றி, அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வகையான உடல் இருக்கு, அது மலத்தை சாப்பிடும். ஹல்வாவை கொடுத்து அதனுடைய சாப்பிடக்கூடிய வழிமுறையை மேம்படுத்த முடியாது, அது சாத்தியம் இல்லை.
Therefore, Shastra says, Deho Jogena Dehinam, our material comforts, standard of material comforts, are already set up by the body which we have got.
அதனால தான் சாஸ்திரம் சொல்லுது, தேக யோகேன தேகினாம், நம்முடைய பௌதிகமான சௌகரியங்கள், நம்ம பௌதிக சௌகரியங்களுக்கான தரம் ஏற்கனவே எந்த உடலை நம்ம அடைஞ்சிருக்கோமோ அதுக்கேற்றவாறு தீர்மானிக்கப்பட்டுச்சு.
Therefore, our business is, if we are not in the bodily concept of life, then our business is how to make spiritually advanced.
அதனால தான் நமது கடமையானது இந்த உடல் அடிப்படையிலான வாழ்க்கையில இல்லாமல் நம்முடைய கடமை எப்படி ஆன்மீக முன்னேற்றத்தை அடைவது என்பதற்கானது.
Bodily comforts of life we cannot improve. That is not possible.
உடல் சௌகரியங்களுக்கான வாழ்க்கையை நம்ம மேம்படுத்திக் கொள்ள முடியாது, அது சாத்தியம் இல்லை.
We can improve our spiritual advancement of life. That is given to us.
ஆன்மீக வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நம்ம மேம்படுத்திக் கொள்ளலாம், அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
Therefore, all the Shastras, all the Vedic literatures, all the great saintly persons, they come. They simply come to give you hint how you can make spiritual advancement of life.
அதனால தான் எல்லா சாஸ்திரங்களும், எல்லா வேத இலக்கியங்களும், எல்லா சாதுக்களும் அவங்க வராங்க. அவங்க இங்க வந்து எப்படி நம்ம ஆன்மீக வாழ்க்கையின் முன்னேற்றத்தை அடைவது என்பதை கொடுக்கிறதுக்காக தான் வராங்க.
They do not come here to say how you can make very comfortable material life. They never say.
எப்படி பௌதிக வாழ்க்கையை ரொம்ப சௌகரியமாக்கிக் கொள்வது என்பதற்காக அவங்க இங்க வரல, அவங்க அதை சொல்லவே கிடையாது.
Either you say Jesus Christ or Krishna or Lord Buddha or Hazrat Muhammad or anyone, all of them have come to give you information for spiritual advancement of life.
அது இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், அல்லது கிருஷ்ணரா இருக்கட்டும், அல்லது புத்தரா இருக்கட்டும், அல்லது ஹசரத் முகமதா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அல்லது அவங்க எல்லாருமே எப்படி ஆன்மீக வாழ்க்கையின் முன்னேற்றத்தை அடைவதுன்ற தகவலை கொடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க.
Not for any material advancement. That is intelligent.
பௌதிக வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக அல்ல, அதுதான் புத்திசாலித்தனம்.
Material advancement of life, you should be satisfied. Whatever God has given you, you be satisfied with that.
பௌதிக வாழ்க்கையின் முன்னேற்றம் அப்படின்னா நீங்க திருப்தி அடையணும். கடவுள் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை வச்சு திருப்தி அடைஞ்சிடணும்.
Don't waste your time. That is not possible. Therefore, your occupational duty should be, the highest occupational duty is suggested here. Jato bhakti yadho khaji.
உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க, அது சாத்தியம் இல்லை. அதனாலதான் இங்க மிக உயர்ந்த கடமை என்னன்றது பரிந்துரைக்கப்படுது. எதோ பக்தி அதோக்ஷஜே.
If you engage yourself in such occupational duties by which you can increase your devotional service for the Supreme Personality of God.
பரமபுருஷ பகவானின் பக்தி தொண்டை அதிகரிப்பதற்கான கடமைகள்ல உங்களை நீங்க ஈடுபடுத்திக் கொண்டீங்க அப்படின்னா,
the Supreme Personality of Godhead is described here in this chapter as Vasudev Adho Khaja. Vasudev, Krishna's name, another name is Vasudev. And his another name is Adho Khaja.
இந்த அத்தியாயத்தில் பரமபுருஷ பகவானை வாசுதேவன்னு விவரிக்கப்பட்டிருக்கு. வாசுதேவ கிருஷ்ணருடைய இன்னொரு பெயர், அவரது இன்னொரு பெயர் அதோ கஜா.
அதோ கஜா means not to be understood by direct perception of our senses.
Adokshaja abdinna neradiyaga namudu pulangalal unara mudiyadavar.
Akhaja, we try to understand everything with our senses.
Akshaja abdinna ellathiyum namudu pulangalala purindukolla nama muyarchikrom.
We want to see something, we want to touch something, we want to smell something, we want to hear about something, we want to taste something, these are our direct test.
நாம எதையாவது பார்க்க விரும்புறோம், நாம எதையாவது தொட விரும்புறோம், நாம எதையாவது நுகர விரும்புறோம், நாம எது பற்றியாவது கேட்க விரும்புறோம், நாம எதையாவது சுவைக்க விரும்புறோம், இதெல்லாம் தான் நேரடியான சோதனை.
So, Krishna or God cannot be understood by this direct test.
அதனால கிருஷ்ணர் அல்லது கடவுளே இந்த மாதிரி நேரடியாக சோதித்து புரிந்து கொள்ள முடியாது.
Therefore, he is called Adhokaja. You cannot understand Krishna. Krishna is here. But because we have not training, we see that it is a stone statue.
அதனால தான் அவர் அதோக்ஷஜான அழைக்கப்படுறார். உங்களால கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது. கிருஷ்ணர் இங்கதான் இருக்கார், ஆனா நமக்கு அந்த பயிற்சி இல்லாததால நம்ம இது வெறும் கற்சிலையா தான் பார்க்கிறோம்.
But he is Krishna. We do not know that Krishna is so kind. That because I cannot see Krishna at the present stage of life, therefore Krishna has appeared in a form which I can see.
ஆனா அவர் கிருஷ்ணரே, நமக்கு தெரியல கிருஷ்ணர் எந்த அளவுக்கு கருணை வாய்ந்தவர் என்றது. ஏன்னா எனது இந்த வாழ்க்கையின் இந்த நிலையில கிருஷ்ணரை காண முடியாது. அதனாலதான் என்னால காண முடிகிற ஒரு ரூபத்தில் கிருஷ்ணர் தோன்றி இருக்கிறார்.
That is Krishna. Krishna is the same Krishna, but Krishna can appear because everything is Krishna. Everything is Krishna's energy. So he can appear in his energy.
அதுதான் கிருஷ்ணர். அதே கிருஷ்ணர் தான், ஆனா அவர் எல்லாத்திலையும் தோன்ற முடியும். ஏன்னா எல்லாமே கிருஷ்ணர் தான், கிருஷ்ணரது சக்தி தான். அதனால கிருஷ்ணர் அவரது சக்தியிலையும் தோன்ற முடியும்.
So he has appeared in this material energy. So he has appeared just like stone, because we cannot see except stone.
அதனால அவர் இந்த ஜட சக்தியில தோன்றி இருக்கிறார். பூமிராபோ நலவாயு. அதனால அவர் இந்த கல்லு மாதிரியே தோன்றி இருக்கிறார். ஏன்னா நம்மால கல்ல தவிர பார்க்க முடியாது.
Therefore he has appeared like stone, but he is not stone, he is Krishna.
அதனால தான் அவர் கல்லு மாதிரி தோன்றி இருக்கிறார், ஆனா அவர் கல்லு அல்ல, அவர் கிருஷ்ணரே.
Therefore Krishna's name is Adhokaja. Adhokaja means we cannot perceive Krishna by direct sense perception.
அதனால தான் கிருஷ்ணருடைய பெயர் அதோக்ஷஜா. அதோக்ஷஜா அப்படின்னா கிருஷ்ணரை நேரடியா புலன்கள் மூலமா உணர முடியாது.
But he is so kind, so merciful that he appears before us as we can perceive him directly.
ஆனால் அவர் மிகவும் கனிவானவர், அவர் மிகவும் கருணை வாய்ந்தவர். அதனால நம்ம நேரடியா அவரை உணரும் வகையில அவர் நம்ம முன்னாடி தோன்றி இருக்கிறார்.
ஜதோ பக்தி ரதோக்கஜே அண்ட் தட் பக்தி தட் டிவோஷன் அண்ட் சர்வீஸ் டு தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் சுட் பி அஹோய் துகி. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிலிஜியஸ் சிஸ்டம்.
அதனால எதோ பக்தி ரதோக்ஷஜே, அந்த பக்தி பரமபுருஷ பகவானுக்கான அந்த பக்தி தொண்டு அகை துக்கியா இருக்கணும். அதுதான் முதல் தரமான தர்ம முறை.
பிகாஸ் தி என்க்வைரி வாஸ் வேர் இஸ் நவ் தர்ம.
ஏன்னா தர்மம் இப்போது எங்கிருக்கிறது என்பதுதான் கேள்வி.
So he is describing what is the nature of dharma. The nature of dharma is Bhagavad, it is topmost knowledge. He is giving directly the topmost religious system.
அதனால அவர் இங்க தர்மத்தின் இயற்கை எப்படிப்பட்டதுன்றத விளக்கப்பட்டிருக்கு. இந்த தர்மத்தின் இயற்கை என்னன்னா, அது மிக உயர்ந்த அறிவு, அது நேரடியாக மிக உயர்ந்த மத முறையால வழங்கப்பட்டிருக்கு.
The topmost religious system is devotional service to the supreme personality of Godhead, who is not perceived by direct sense.
மிக உயர்ந்த மத வழிமுறை அப்படின்னா பரமபுருஷ பகவானுக்கான பக்தி தொண்டு. அவரை நாம் நேரடி புலன்களால உணர முடியாது.
And that devotional service should be ahoituki. No hetu. Hetu means cause.
அந்த பக்தி தொண்டானது அகைதுக்கியாக இருக்கணும், ஹேத்துவா இருக்கக்கூடாது. ஹேத்து அப்படின்னா காரணம்.
I am going to the temple with some cause. for mitigation of some difficulties, I shall pray to. That is also nice. But that is hoituki. There is some hetu or cause.
Na koyiluku poren, ana sila karanathala poren. Enudaiya siramangala koraikkiradhukaga na prarthikiren. Adhu nalladhu dhaan. Ana adhu hoituki. Anga hetu irukku, karanam irukku.
We should serve Krishna without any cause. Not that by serving Krishna, I shall improve my material position. And so many causes may be.
Yenda karanamum illama namma Krishnarukku seva seiyano. Adha vittittu Krishnarukku seva seiyradhala naan enudaiya bhaudhiga nilaiyai mempaduthi kollalam. Aladhu indha mari nariya karanangal irukkalam.
But real service, real devotional service must be without cause. That is pure devotional service.
ஆனால் உண்மையான பக்தி தொண்டு என்பது எந்த காரணமும் இல்லாமல் இருக்கணும். அதுதான் தூய பக்தி தொண்டு.
அன்னாவிலாசிதா சுண்ணம் ஜான கர்மாதனாபிதம் அனுகுல்லேன கிருஷ்ணானுசீலனம் பக்தி உத்தமா. There are different stages of bhakti. The first class bhakti is அன்னாவிலாசிதா சுண்ணம் without any material desire. அஹுய்துகி
பக்தியில வெவ்வேறு நிலைகள் இருக்கு. முதல் நிலை பக்தி அப்படின்னா அன்யாபிலாசித சூன்யம், எந்த பௌதிக ஆசையும் இல்லாம அகைதுக்கி.
அப்ரதிஹதா அண்ட் கேனாட் பி செக் பை எனி மெட்டீரியல் கண்டிஷன். பக்தி ஆர் டிவோஷன் அண்ட் சர்வீஸ் இஸ் நாட் சச் எ திங் விச் கேன் பி செக்.
அப்ரதிஹதா, எந்த பௌதிக சூழலாலும் நிறுத்தப்பட முடியாது. பக்தி அல்லது பக்தி தொண்டு எப்படிப்பட்ட ஒரு விஷயம்னா அது நிறுத்தப்பட முடியாது.
Sir, I was feeling very sick, therefore I could not chant. No, that is not bhakti.
ஐயா, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால என்னால ஜபம் பண்ண முடியல. இல்ல, அது பக்தி அல்ல.
We are subjected to all these tribulations, certainly. But bhakti, just like Haridas Thakur, he was going to die or he's changed his body, he's going to Vaikuntha.
உறுதியா நம்ம எல்லா சிரமங்களுக்கும் உட்பட்டவர்கள் தான். இப்போ ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரி அவர் மரணமடைய இருந்தார் அல்லது இந்த உடலை மாற்றிக்கொண்டு வைகுண்டத்துக்கு போக இருந்தார்.
சைதன்யா, he was chanting daily 300,000. So சைதன்யா மகாபிரபு advised him, now you are sick, weak, you can reduce your chant.
அவர் வந்து தினமும் 300,000 நாமங்களை ஜபம் பண்ணிட்டு இருந்தார். சைத்திரிய மகாபிரபு அவருக்கு என்ன அறிவுறுத்தினாருன்னா, இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப பலவீனமா இருக்கீங்க, உங்களுடைய ஜபத்தை குறைச்சு கொள்ளலாமே.
ஹரிதாஸ் தாக்கூர் சே நோ சார் தட் ஐ கேன்.
ஹரிதாஸ் தாக்கூர் சொன்னார், ஐயா அது என்னால முடியாது.
தட் இஸ் ஹரிதாஸ் தாக்கூர். வி கேனாட் இமிடேட் ஹரிதாஸ்.
அதுதான் ஹரிதாஸ் தாக்கூர். நம்மால ஹரிதாஸ் தாக்கூரை நகல் செய்ய முடியாது.
Even at the point of death, he was chanting 300,000 songs, Hare Krishna Mantra.
Marana Taruvayilum Kuda, 300,000 Hare Krishna Mahamantra Angilavar Chabam Manitrandar.
Aprithihata, this is called Aprithihata. Without being checked by any material condition.
Idhu thaan Aprithihata na sollapadudhu. Endha bhaudhika soolalalum niruthapadadhu.
So if you want to become a devotee, no material condition can check you. It is so nice, so easy.
Anala neenga bhaktar aganum appadina endha bhaudhika soolalum ungalai nirutha mudiyadhu. Idhu avvalavu arumiyanadhu, avvalavu sulabamanadhu.
Ahoituki apratiyata jayatma suprasidati. The real thing is that we want satisfaction of ourselves.
Unmayana vishayam enna na nama namakkulla thriptiyai virumbrom.
So, if we want actually satisfaction of self, then we shall take to this devotional service without being checked by any material condition or for without any material reason.
உண்மையிலே நம்முடைய திருப்தி நமக்கு வேணும் அப்படின்னா, அப்ப நம்ம இந்த பக்தி தொண்டை எந்த பௌதிக சூழலாலும் நிறுத்தப்படாமல் அல்லது எந்த பௌதிக காரணங்களாலும் நிறுத்தப்படாமல் ஏற்றுக்கொள்ளணும்.
Then we shall be happy. Thank you very much.
அப்போ நம்மளால மகிழ்ச்சியா இருக்க முடியும். மிக்க நன்றி.